My dear brethren, this has been a memorable.
சகோதரிகளே, இது ஒரு அருமையான ஆசீர்வாத கூட்டம். இன்று நீங்க கேட்டதை குறிப்பு கூறுங்கள், அது உங்களுக்கு உதவியா இருக்கும். நாளை காலை 9:30 to 10 வரை ஆசாரிப்பு கூட்டார பாடல்குழு ஒளிபரப்பப்படும் என்று நாங்கள் உங்களுக்கு நினைவு கூட்டுகிறோம். ஞாயிறு காலை கூட்டம் உடனே பின்தொடரும். அவர்கள் வழங்கிய அழகான இசைக்காக பிரிகம் யங் பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிற ஆசிரிய உத்தவ பாடற்குழுவுகள் எங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை நேரத்தில் நாம் நமக்கு உரையாற்ற சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது உங்களோடு உரையாற்ற நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது உரைக்கு பின் நான் எங்கு போக வேண்டும் என்று நீர் விரும்புகிறார் என்ற பாடலை பாடுவார். இங்கே உலக இடங்களில் கூடியிருக்கிற ஆசாரி உத்தவத்தின் என் தலைமை சகோதரரே, உங்களுக்கு உரையாற்ற கொடுக்கப்பட்ட எனது பொறுப்பால் நான் தாழ்ந்துவிடுகிறேன். ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த செய்திகளை நான் அங்கீகரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது உண்மையான அன்பையும், அப்படியே உங்களுக்கு விசுவாசிக்கிற அர்ப்பணிக்கும் எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரரே, கொட்டுப்பாடு உடன்படிக்கையின் கொடுக்கப்பட்டிருக்கிறதை போல் ஆசாரிய உத்தவத்தை தரித்திருப்பவர்களால் நமது பொறுப்புகள் மிக பெரியமானது. மேலான அல்லது மெல்காசித்திக் ஆசிரிய உத்தவத்தின் வல்லமையும் அதிகாரமும் சபையின் அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் திருவுக்கோள்களை தரித்திருப்பதாகும். மேலாக குறைந்த அல்லது ஆரோனிய ஆசிரிய உத்தவத்தின் வல்லமையை அதிகாரமும் தூதர்களுக்கு பணிவிடை செய்தலின் திருக்கோள்களின் தரித்திருப்பதும் உடன்படிக்கைகளும் கற்பனைகளும் ஏற்புடையதான சூஷத்தின் கடிதம் பாவங்களின் மீட்பிற்காக மனம் திரும்பதலின் ஞானஸ்தானம் போன்ற வெளியே இறங்கமான நியமங்கள் நிரூபிக்கவும் ஆகும். பின்னர் சபையின் 11th தலைவராக சேவை செய்த 158 மூப்பர் ஹரல்ட் பி. லீ தீமியின் சக்திற்கு எதிராக கர்த்தரின் சேனை என ஆசாரிய உத்தவத்தை விவரித்தார். ஆசாரிய உத்தவத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வல்லமை தேவனின் வல்லமை என தலைவர் ஜான் டெய்லர் உரைத்தார். தேவனின் ஆசாரிய உத்தவத்தை தரித்திருக்கிற ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு சிறுவனும் அந்த மகத்தான சிலாக்கியத்திற்கும் பொறுப்புக்கும் தகுதியை இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள தேவரின் தீர்க்க தரிசிகளும் இருந்து வந்த இந்த உணர்த்தலான அறிக்கைகளை நமக்கு தவிர்க்கிறது. தனது கடமையை தெரிந்து கொள்ளவும் பின்னர் தனது சிறந்த திறமையால் அதை செய்யவும் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். நாம் அப்படி செய்தால் நமது பரலோக பிதாவும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இங்கே பூமியின் மேல் தாங்கள் பணியை நிறைவு செய்வது நமது வளங்களையே கொடுக்கிறோம். இங்கே நாம் அவர்களது பிரதிநிதிகள். இன்றைய உலகத்தில் பிரச்சனைகளையும் சவால்களையும் நாம் எதிர்கொள்கிறோம். ஆயினும் தேவன் நாம் பக்கம் இருக்கும் போது நாம் தோற்பதில்லை. தகுதி உள்ளவர்களாக அவரது பரிசுத்த ஆசாரிய உத்தவத்தை நாம் தரித்திருக்கும் போது நாம் வெற்றி அடைவோம். உங்களில் ஆசாரிய உத்தவ நியமின் முக்கிய உத்தவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து இருக்கிற கொள்ள நான் உண்மையிலேயே நம்புகிறேன் என ஆராணிய ஆசிரிய உத்தவ தரித்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருவிருந்தில் நீங்கள் பங்கேற்கும் போது அதை நிர்வாகிக்கும் போது உங்கள் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் வாழ்வில் உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்கிறது. எனது உதவிக்கார குழுமத்தில் சிலராக சேவை செய்ய எனக்கு தருணம் இருந்தது. அந்த குழுமத்தின் அங்கத்தினராக அநேக நியமங்களை நிரப்ப எங்களுக்கு வாய்ப்பிருப்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். பரிசுத்த திருவரந்தை கொடுப்பது, மதந்தர உபவாச காணிக்கை சேகரிப்பது, ஒருவருக்கு ஒருவர் மீது அக்கறை கொள்வது, உடனடியாக மனம் திரும்ப வருவதை. ஆயினும் எங்கள் தொகுதி மாநாட்டில் தலைமை கூட்டத்தில் மிக அசுரத்தம் ஒன்று நடந்தது. தொதி அலுவலகங்களில் அநேகரை பேசும்படி தலைமை தாங்கி எங்கள் பிணியை தலைமையின் அங்கத்தினர் அழைத்தார். பின்னர் சிறிய எச்சரிக்கை இல்லாமலும் அவர் எழுந்து சொன்னார். தனது சேவையை பற்றி ஒரு அறிக்கையை கொடுக்குமாறு தனது சாட்சியை பகருமாறு உதவிக்கார செயலாளர் தமது தொகுதியான இளம் ஆளுவாளர்களை ஒருவரான தாமஸ் எஸ் மான்சன் அழைக்கிறோம். நான் சொன்னவற்றில் ஒரு காரியமும் எனக்கு நினைவில்லை. ஆனால் அது எனக்கு கற்றுக் கொடுத்த அனுபவம் அல்லது பாடத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்போஸ்தலாகிய பவுல் சொன்னான், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். ஆரம்ப தலைமுறை ஒன்றில் ஆசார உத்தவத்தை தரித்திருப்பவர்கள் இந்த வாக்களிப்பை கர்த்தர் கொடுத்தார், நான் உங்களுக்கு முன்பாக போவேன், நான் உங்கள் வலது பக்கத்திலும் உங்கள் இடப்பக்கத்திலும் இருப்பேன் என ஆவி உங்கள் இருதயங்களிலும் எனது தூதர்கள் உங்களை சுற்றும் இருந்து உங்களை தாங்கிக் கொள்வார்கள். சகோதரரே, இது பயப்படுவதற்கான நேரம் அல்ல. ஆசார உத்தவத்தை தரித்திருக்க நாம் ஒவ்வொருவருக்கும் இது விசுவாசத்தின் நேரம், அவருக்கு சிறப்பானவர்களாக இருக்க ஒரு நேரம். ஆணித்தின் வழியே நமது பயணம் சில சமயங்கள் நம்மை கெடுதியின் வழியில் வைக்கலாம். கை கொண்டு பின்பற்றும் போது நம்மை பாதுகாப்ப நடத்தும் மூன்று ஆலோசனைகளை இன்றிரவு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவைகள் கருத்தாய் படித்தல், ஊக்கமாய் ஜெபித்தல், நீதியில் வாழுதல். மூன்று ஆலோசனைகளின் பதில் அல்ல, அவைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் வாழ்வில் நாம் பயன்படுத்தினால் எதிர்த்து நிற்க நாம் பலம் பெறுவோம். அவைகளை நாம் உதாசீனம் படுத்தினால் நமது கட்டுப்பாட்டையும் அதிகாரத்தையும் கொண்டிருக்க சாத்தானுக்கு நாம் வழிவிடுகிறோம். முதலாவதாக கருத்தாய் படித்தல். ஆசாரிய உத்தவத்தை தரித்திருக்கிற ஒவ்வொருவரும் தனிச்சரி வேத படிப்பில் பங்கேற்க வேண்டும். வேதங்களை அன்றாடம் படித்து அவைகளை நாம் வாழ்வில் பயன்படுத்துவதை போல் அவசர படிப்பு அதிக ஆற்றுள்ளதாயிருக்காது. வேதங்கள் போதிக்கிற பாடங்களில் பரிசியமுள்ளவர்களா போதரின் ஊமைகளையும் தீர்க்கதரிசின் எச்சரிக்கைகளையும் பற்றி பின்னையும் அமைப்பையும் கற்றுக்கொள்ளுங்கள். அது உண்மையாய் இருப்பதால் அவைகளை உங்களிடம் பேசுவதாக அவைகளை படியுங்கள். தேவனின் வார்த்தையை பெறுவதன் பின்னர் அதை பற்றி பிடிப்பதன் முக்கிய உத்தவத்தை பற்றி தீர்க்கதரிசி லெக்கிக்கும் அவனது மகன் நெப்பிக்கு தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டது. அவனுக்கு கட்டப்பட்ட இருப்புக்கோளை பற்றி அவனது நம்பிக்கையற்ற சகோதரர்கள் லமானுக்கும் லேமியலுக்கும் நெப்பி சொன்னான். மேலும் நான் அவைகளை நோக்கி, அது தேவனுடைய வார்த்தை என்றும் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து அதை உறுதியாய் பிடித்து கொள்கிறவர்கள் ஒரு காலம் அழிவதில்லை என்றும், அவைகளை அழிவுகள் நடத்தி சென்ற குருடர்களும் சோதனைகளும் பொல்லாங்கள் எய்யும் அக்னியாஸ்திரர்களும் அவர்களை மேற்றுக்கொள்ள முடியாது என்றேன். ஆகையால் நெபியாகி நான் கர்த்தரின் வார்த்தைகளை அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று புத்தி சொன்னேன். ஆம், அவர்கள் சகல காரியங்களிலும் எப்பொழுதும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள நினைவு கூறும் தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுக்கும் நான் பெற்றிருந்த சகல திறமைகளாலும் என் ஆத்மாவின் முழு ஊக்கத்தோடும் அவர்களுக்கு நான் புத்தி சொன்னேன். நீங்கள் அரானி ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிறீர்களோ அல்லது மெல்காசித் ஆசீர்வாதத்தை தரித்திருக்கிறீர்களோ, வேதங்களை நீங்கள் கருத்தாய் படித்தால் சோதனையை தவிர்க்கவும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை பெறவும் உங்கள் சக்தி ஆதரிக்கும் என நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். இரண்டாவதாக ஊக்கமாய் ஜெபித்தல். தேவனால் எல்லா காரியங்களும் கூட அரானி ஆசீர்வாதத்தின் ஆண்களே, மெல்காசித்தின் ஆசீர்வத்தின் ஆண்களே, பரிசுத்த தோப்பில் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஏறெடுத்த ஜெபத்தை நினைவு கூறுங்கள். உங்களை சுற்றி பார்த்து அந்த பதில் அளிக்கப்பட்ட ஜெபத்தின் பலனை பாருங்கள். ஆதாம் ஜெபித்தான், இயேசு ஜெபித்தார், அவர்கள் ஜெபங்களில் பலன் நமக்கு தெரியும். ஒரு குருவி விளைகிறதை கவனிக்கிற அவருக்கு நமது இருதயங்களில் வேண்டுதல்களை நிச்சயமாக கேட்கும். வாக்களிப்பை நினைவுபடுத்துங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் கமபூர்ணமாக கொடுக்கிறவன் ஒருவரையும் கரைந்து கொள்ளாத இருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சிறுதியும் பெரிதியுமான சவால்களை பிரச்சனைகளிலும் போராடி கொண்டிருக்கிற என்ற குரலை கேட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆவின் பலத்தை கொடுப்பது ஜெபமே. அது சமாதானத்திற்கு ஒரு சீட்டு. நம்மை நேசிக்கிற நமது பரலோக பிதாவே, ஜெபம் என்று வழிகளிலே நாம் அணுகிறோம். ஜெபத்தில் அவரோடு பேசுங்கள், பின்னர் பதிலாக செவிக்கொடுங்கள். ஜெபத்தின் மூலமாக அற்புதங்கள் உருவாக்கப்படுகின்றன. 8 மில்லியனுக்கு அதிகமான ஜனத்தொகையில் உள்ள நியூயார்க் பட்டணத்தில் சகோதரி டெய்சி ஒகடான் வாசிக்கிறாள். சில ஆண்டுகளுக்கு முன் சகோதரி ஒகாண்டா ஊழியக்காரர்களை சந்தித்து சுவிசேஷத்தை கற்றாள். மெதுவாக அவளுக்கு ஊழியக்காரர்களுக்கும் உள்ள தொடர்பு அறந்து போனது. காலம் கடந்தது. பின்னர் 2007 ஊழியக்காரர்களால் அவளுக்கு போதிக்கப்பட்ட சுவிசேஷம் அவளது இருதயங்களுக்குள் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு நாள் டாக்ஸி ஒன்றில் ஏறும்போது தூரத்தில் ஊழியக்காரர்களை அவள் பார்த்தாள். ஆனால் அவர்களை தொடர்ந்து கொள்வதற்கு முன் அவர்கள் பால்வெளியில் இருந்து மறந்து போனார்கள். நமது பரலோக பிதாவிடம் அவள் ஊக்கமாய் ஜெபித்து மீண்டும் எப்படியாவது ஊழியக்காரர்களை அவள் கட்டினால் அவர்களுக்காக அவளது வீடு கதவியை திறப்பாக அவருக்கு அவள் வாக்களித்தாள். அன்று அவள் வீட்டிற்கு திரும்பி அவளது ஜெபத்திற்கு தேவன் பதிலளிப்பார் என தனது உள்ளத்தில் விசுவாசித்தாள். அதே நேரத்தில் போதிக்க மக்களை கண்டுபிடிக்க விசுவாசத்துடன் ஜெபித்து முயற்சி செய்து கொண்டிருந்த 2 அவர்களது பகுதியில் 3 ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியக்காரர்களின் பதிவேட்டை ஒரு நாள் ஆராய்ந்தார்கள். அப்படி சேர்ந்து கொண்டிருந்த போது டெய்சி ஓகடாவின் பெயரை அவர்கள் கண்டார்கள். சகதி ஒகாண்டா இடத்தை எளிய ஆனால் ஊக்கமாக ஜெபித்து அதே நண்பகலில் அவர்கள் அவளது குடியிருப்பதை அணுகிய போது அவள் கதவை திறந்து, அவர்கள் எப்பொழுதும் கேட்காலம் ஊழியக்காரர்களுக்கு ஒரு இசையாக இருக்கிற அதே வார்த்தைகளானது, மூப்பர்களே உள்ளே வாருங்கள், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று அவள் சொன்னாள். 2 ஊக்கமான ஜெபங்கள் வளைக்கப்பட்டு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு ஊழியக்காரர்கள் பாடங்களில் கற்பிக்கப்பட்டு டேசியும் அவரது மகனும் எடியும் ஞானஸ்தானம் பெற ஏற்படுத்தி செய்யப்பட்டான். என் சகோதரரே, எனது இறுதியான ஆலோசனை, நித்திய வாழுங்கள். பழைய ஏற்பாட்டின் மகா தீர்க்கதரிசியான எசாயா ஆசாரிய உத்தவத்தை தரித்திருக்கிறவர்களுக்கு இந்த ஊக்கமிட்டு கட்டளை கொடுக்கிறான். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, உங்களை சுத்திகரியுங்கள். ஆசாரி உத்தவம் தரித்திருப்பவர்களுக்கு தாங்கள் உரையில் செல்ல வன்மை இருக்க வேண்டிய அவசியமில்லை. கல்வியின் கடினமான துறைகளில் பாடங்களில் பெற்றிருக்க வேண்டியதில்லை. தாழ்மையானவர்களை கொண்டிருக்கும் சாதாரண மனிதர்களாக அவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மனிதர்களை மதிக்கிறவர்களில்லை. நமது நாட்களின் தீமைகளை அவர்கள் தவிர்த்து நற்குணமும் தூய்மையும் உள்ளவர்களாக வாழும் போது நிதியில் அவரது ஊழியக்காரர்கள் ஆதரிப்பார். நான் விவரிக்கிறேன். கனடாவில் மிகப்பெரிய வறண்டாத நிகழ்ச்சிகள் ஒன்றாம் உலகத்தில் மிகப்பெரிய வெளியரங்கு போட்டியமான கால்கரி ஸ்டாம்பேட்டுக்கு புகழ்பெற்ற சால்ட்லேக் சிட்டிக்கும் வடக்கு திசையில் சுமார் 900 miles அப்பால் கனடாவின் ஆல்பர்டன் உள்ள கல்லூரி அழகான நகரம் 10 நிகழ்ச்சி மாநாடு அடக்கும் போட்டி, கண்காட்சிகள், விவசாய போட்டிகள் மற்றும் வண்டி ஓட்ட போட்டிகள் நடைபெறும். முதல் நாளில் நடக்கும் ஸ்டாம்ஃபோர்ட் ஊர்வலம் விழாவில் மிக பழையமானது பெரிய வழக்கமானதாகவும் அநேகம் பேர் அடை அனைத்து 350,000 பார்வையாளர்களுடன் கால்கரி தெருக்கள் வழியே சுமார் 3 miles தூரத்தில் ஊர்வலம் தொடரும். அநேக ஆண்டுகளுக்கு முன் யூட்டாவில் உள்ள ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் ஒரு இசைக்கு குழு அந்த ஊர்வலத்தில் முயற்சி பிரசித்தம் பெற்ற கல்லூரி ஸ்டாம்ஃபோர்ட் அணைவு பகுதியில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டார்கள். முதல் ஸ்தானத்தின் கௌரவத்தை பெற்ற ஒரு குழு தேர்ந்தெடுக்கப்படுகிற அனுபவப்பில் கலந்து கொள்வதற்கு கல்லூரிக்கு பயணம் செய்ய பல மாதங்களாக நிதி சேகரித்து அது காலையில் மேலும் கிளம் ஓடி பயிற்சி செய்து பிற ஆயத்தங்களை அவர்கள் செய்தார்கள். இறுதியில் புறப்படும் நாள் வந்தது. ஆர்வமாய் இருந்த மாணவர்களும் அவர்களின் தலைவர்களும் கல்காரிகளும் வடக்கு நோக்கி நீண்ட பயணத்திற்காக பெருந்தியில் ஏறினார்கள். வழியில் அந்த குழு கனடாவில் ஆல்பர்டாவில் கட்டிடத்தில் இருந்து ஒரு இரவு அங்கு தங்கினார்கள். அங்குள்ள ஒத்தாசை சங்கம் சகோதரிகள் புறப்படுவதற்கு முன் சாப்பிட அவர்களுக்கு உணவை தயாரித்தனர். ஆராணி ஆசிரியத்தின் ஆசிரியனாக இருந்த இசைக்குழுவின் அங்கத்தினில் ஒருவனான பிராட்க்கு பசியில்லாதால் அவனது உணவை பொட்டலத்தை பின்னார் மதியம் வரை வைத்திருக்க முடிவு செய்தான். பெருந்தியின் பின்பக்கம் உட்கார பிரெட் விரும்பினான். கால்கரிக்கு எஞ்சிய பயணத்தின் நினைவாக ஆயத்தில் வழக்கமாக இருக்கிற இறக்கையில் அவன் அமர்ந்து கடைசி வரிசையிலிருந்து வழியில் அவனது உணவு பொட்டலம் மீது விழுந்த துரசிஷ்டமாக அந்த உணவில் முட்டை சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த உணவை பற்றி புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நான் விவரிக்கின்றேன். இந்த முட்டை சேர்த்து உணவை குளிர்ச்சிதான பெட்டியில் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைக்கப்பட்டிருந்தால் பெருந்தின் கண்ணாடி வழியே உள்ள அடிக்கும் வெப்பத்தில் உணவு கெட்டுப்போய் பொதுவாக அழைக்கப்படுகிறது உணவு விஷமாகிவிடும்.
In what may commonly be referred to as food poisoning. Sometime before arriving in Calgary,
அடைவதற்கு முன் பிராட்டுக்கு பசி எடுத்தது. உணவு பொட்டலம் அவன் நினைவுக்கு வந்தது. அந்த உணவை அவன் அவசரமாக விளங்கினான். கல்கரிக்கு பிறந்து வந்து சேர்ந்தது. நகரத்தை சுற்றி வந்த போது பிராட்டை தவிர இசைக்கு குழுவில் இருந்த அங்கத்தினருக்கும் அனைவரும் ஆர்வம் அதிகமானது. துரதிருஷ்டமாக பிராட்டுக்கு வந்தது வயிற்று வலியும் கெட்டு போன உணவை சாப்பிடுதால் வருகிற பிரச்சனைகள் ஆமை. தாங்கள் இடத்திற்கு வந்து சேர்ந்ததுடன் இசைக்குழுவினர் பிறந்தை விட்டு இறங்கினர். அடுத்த நாள் காலையில் ட்ரம் வாசிக்க அவனது இசைக்குழுவினர் அவனை தான் நம்பி இருக்கின்றனர் என்று அவனுக்கு தெரியும். பிராண்டின் வயிற்று வலி அதிகமாய் பிறந்தை விட்டு இறங்க முடியாத அளவிற்கு கஷ்டப்பட்டான். அதிர்ஷ்டவாசமாக சமீபத்தில் பள்ளிக்கூடத்தில் இருந்த பட்டம் பெற்ற மெல்காசித்திக் ஆசிரியத்துவத்தில் சமீபத்தில் மூப்பராக நியமிக்கப்பட்ட அவனது இரு நண்பர்கள் ஸ்டீவும் மைக்கும் பிராட்டை காணாமல் அவனை தேட ஆரம்பித்தார்கள். இறுதியில் அவர்கள் மூப்பர் என்றும் வயதில் உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை மெல்காசிதிக் ஆசீர்வாதத்தின் அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்பது அவர்கள் நினைவில் வந்தது. அவர்கள் தரித்திருந்த வல்லமில் இந்த இரண்டு புதிய மூப்பர்களுக்கு விசுவாசம் இருந்தது. பிரிட்டின் தலையில் அவர்கள் பிராண்டின் தலையில் அவர்கள் கைகளை வைத்து மெல்காசிதிக் ஆசீர்வாதத்தின் அதிகாரத்தை வரவழைத்தல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிராட் சுகமாக ஆசீர்வதிக்கும் எளிய வார்த்தைகளை அவர்கள் பயப்படுத்தினார்கள். அந்த கன நேரத்திலே பிராட்டுக்கு இருந்த சுகவின் அறிகுறிகள் மறைந்து போனன. அடுத்த நாள் காலையில் இசைக்குழுவின் மற்ற அங்கத்தினர்களோடு அவனது இடத்தை அவன் பிடித்து கால்கரி தெருக்குகள் பெருமையுடன் அவன் அணிவகுத்தான். இந்த குழு முதல் ஸ்தானத்தை பிடித்து நீல பட்டையை பெற்றார்கள். எப்படியாயினும் இருந்தாலும் முக்கியமானது என்னவென்றால் இந்த அனுபவம் இல்லாத இரண்டு இளம் வயதினர். அதனால் இவர்கள் தங்களின் சுகமானித்து சேவை செய்ய கர்த்தரின் பிரதிநிதியாக கொடுக்கப்பட்டு அழைப்பையும் ஏற்றார்கள். அது செய்ய முடிந்த ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நீதியாக வாழ்ந்தார்கள். சகோதரரே, வாழ்க்கையின் நமது பயணத்துக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சில சமயங்களில் பாதை கடினமாயிருக்கலாம். உங்கள் வழியை வரையுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், பின் வரும் வரை தீர்மானியுங்கள். கருத்தாய் படித்தல், ஊக்கமாய் ஜெபித்தல், நீதியாய் வாழுதல். நாம் ஈடுபடுகிற வேலை கர்த்தரின் வேலையாக இருப்பதால் நாம் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அதன் மேல் சுமத்தப்படும் வளைவை சுமக்க கர்த்தர் முதுகை வடிவமைக்கிறார் என சொல்லப்பட்டிருக்கிறது. மனபலத்துடன் தீர்மானம் துணையுடன் நாம் நின்று, நானும் என் வீட்டாரும் என்றவள் கர்த்தரை செவிப்போம் என யோசாவோடும் அறிக்கையிடும் போது ஒரு புதிரான மாற்றம் உலகத்தின் சவால்களை எதிர்கொள்ளும்படியாக நாம் நேர்மையாக நாடும் பலம் நமதாகும். இந்த தெய்வீக சக்தியை நான் சாட்சியளிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.